வெல்கம் அகேன் டு வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்.
மீண்டும் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
We're going to look today in our Bible study at the first book of Kings.
இன்றைக்கு நாம் ராஜாக்களின் முதலாம் புத்தகத்தை படிக்க போகிறோம்.
We've been going through the Bible, studying the message of each book.
வேதத்திலே உள்ள ஒவ்வொரு புத்தகத்தினுடைய செய்தியை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம்.
And the first book of Kings is a description of the reigns of the kings of Israel and Judah.
இஸ்ரவேல் யூதா இந்த ராஜ்யங்களுடைய ராஜாக்களுடைய அரசாட்சியை குறித்து இந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம்.
In the beginning there was only one nation, Israel.
ஆரம்பத்திலே ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருந்தது, இஸ்ரவேல் ராஜ்யம்.
But about halfway through this book,
ஆனால் இந்த புத்தகத்தின் பாதி நாம் போகும்பொழுது,
it splits into two kingdoms.
அந்த ராஜ்யம் இரண்டாக உடைகிறது.
And they call themselves Israel and Judah.
ஒரு தேசம் இஸ்ரவேல் என்றும் இன்னொரு தேசம் யூதா என்றும் அழைக்கப்படுகிறது.
The first 17 chapters, or rather 22 chapters.
முதல் 22 அதிகாரங்கள்.
First 11 chapters deal with the reign of Solomon.
முதல் 11 அதிகாரங்கள் சாலமோனுடைய அரசாட்சியை விவரித்து சொல்கிறது.
And the remaining 11 chapters,
மீதியுள்ள 11 அதிகாரங்கள்,
deal with the divided kingdom.
அங்கே பிரிந்த அந்த ராஜ்யத்தினுடைய அரசாட்சியை விவரிக்கிறது.
So here we see a struggle for succession after David, when David is about to die.
David marikkum tharuvayil irukkumbodhu andha arasaatchiyai pidippadhu yaar endru anga oru poraattam yerpadugirathu.
When we come to the closing years of David in this book, in the early chapters of this book,
indha puthagathin aarambha adhigaarangalile Davidinudaiya kadaisi naatkalai naan paarkumbodhu,
some things that we see are very very sad.
Sila kaaryangalai naan paarkumbodhu migundha dukkama irukkirathu.
It says here about Adonijah in verse 5.
ஐந்தாம் வசனத்திலே அதோனியா என்பவனை குறித்து நாம்
வாசிக்கிறோம். He was one of David's sons.
அவன் தாவீதின் மகன்களிலே ஒருவன்.
The son of one of his wives.
தாவீதின் ஒரு மனைவியினுடைய குமாரன்.
The struggle for succession was between the different wives, different sons of David.
தாவீதினுடைய பல குமாரர்களுக்குள்ளே ஒரு போட்டி ஏற்படுகிறது.
Each one's mother was canvassing for their son.
ஒவ்வொரு குமாரனுடைய தாயும் தன்னுடைய மகனுக்காக அங்கே வருந்தி கேட்கிறார்கள்.
So Haggith wanted her son to be the king.
ஆகவே ஹாகித் தன்னுடைய மகன் தான் இந்த பட்டத்திற்கு வர வேண்டும் என்று விரும்புகிறாள்.
Terrible consequence of marrying so many wives.
அநேக மனைவிகளை திருமணம் செய்வதனுடைய விளைவுகளை பார்த்தீர்களா?
And Adonijah prepared chariots and began to proclaim himself as king.
Adoniya avan radangalai ellam yerpaduthi naan dhan raja endru avan murasa kottukiran.
Why did he turn out to be like this?
Yen ipadi avan maarinan?
The Bible says train up a child in the way he should go, and when he's old he will not depart from it.
Oru pillaiyai valarthavundi udathile avanai valarthu mudhir vayadhilum avan adai vidadirpan endru vedam solugirathu.
That may be a good way or a bad way.
அது நல்ல வழியில வளர்த்தாலும் சரி, கெட்ட வழியில வளர்த்தாலும் சரி,
whichever way you bring up your children, that's the way they're going to go later on in life.
எந்த விதத்திலே நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கிறீர்களோ அந்த விதத்திலே தான் பிற்காலத்திலே அவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள்.
How did David bring up Adonijah?
அதோனியாவை தாவீது எப்படி வளர்த்தான்?
He gave him a good name.
நல்ல பெயரை கொடுத்திருந்தான்.
With Jehovah in his name. Yah is a short for Jehovah.
யா என்றால் யெகோவாவினுடைய பெயர் சுருக்கம்.
But look how he brought him up.
ஆனால் அவன் எப்படி வளர்த்தான் என்று பாருங்கள்.
His father had never pained him at any time.
அதோனியாவுடைய தகப்பன் எந்த ஒரு காலகட்டத்திலும் அவனை தண்டித்ததே கிடையாது.
He never gave him any pain.
அவனுக்கு எந்த ஒரு வேதனையும் கொடுத்ததே இல்லை.
He never disciplined him.
ஒரு காலம் அவனை ஒழுங்குபடுத்தினதே இல்லை.
Not only that.
அது மட்டுமல்ல.
When he did something wrong,
அவன் தவறு செய்யும் பொழுது,
right from childhood,
சிறு பிராயம் முதல்,
his father never even asked him, why have you done that?
ஏன் இந்த தவறை செய்கிறாய் என்று கூட அவனுடைய தகப்பன் அவனிடத்தில் கேட்டதில்லை.
And I think I know the reason.
அவனுடைய காரணம் எனக்கு தெரியும்.
He was a very good looking child.
அவன் மிகவும் அழகுள்ள ஒரு மகனாக இருந்தான்.
A very handsome man.
அவன் மிகவும் பார்ப்பதற்கு அழகுள்ளவனாக இருந்தான்.
And you find very often parents are very partial towards boys who are very good looking or girls who are very pretty.
அழகான பையனோ அல்லது அழகான பிள்ளையோ இருந்தால் பெற்றோர்கள் அங்கே பாரபட்சமாய் அவர்களை நடத்துகிறார்கள்.
And not only that.
அது மட்டுமல்ல.
All over in society people will pat the cheeks of good looking boys and girls.
அழகாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கன்னத்தை பிடித்து கிள்ளி கொஞ்சுவார்கள்.
And they get used to attention.
இப்படி அந்த பிள்ளைகள் தங்கள் மீது கவனம் வருகிறதிலே பழகி விடுகிறார்கள்.
And David also contributed to that by never correcting him.
தாவீதும் கூட இதற்கு ஒத்து போனான், ஒரு காலம் அவனை சிட்சிக்கவே இல்லை.
You train up a child like that.
ஆகவே ஒரு பிள்ளையை வளர்த்த வேண்டிய விதத்தில் இப்படி வளர்த்தினான்.
When he becomes old, he'll be rebellious.
அவன் வயது சென்றவனாகும் பொழுது முரட்டாட்டமான பிள்ளையாக வளர்கிறான்.
And what did Adonijah do?
அதோனியா என்ன செய்தான்?
He conferred with Joab.
யோவாபிடத்திலே ஆலோசித்து
the son of Zeruiah and Abiathar priest and following Adonijah they helped him.
அபியத்தாரோடு கூட சேர்ந்து இவர்கள் எல்லாரும் ஒரு திட்டம் தீட்டினார்கள்.
But Zadok the priest and others were not with Adonijah.
ஆனால் சாதோக் என்கிறதான ஆசாரியனும் மற்றவர்களும் அதோனியாவோடு கூட அவர்கள் கை கலக்கவில்லை.
So it was like a political battle. He called all the people who he knew would support him.
தனக்கு யாரெல்லாம் தாங்குவார்களோ தன் பக்கமா இருப்பார்களோ அவர்கள் எல்லாரையும் அழைக்கிறான் அதோனியா.
And then you find another wife Bathsheba trying to get her son Solomon to be the king.
பத்சபாள் என்கிற இன்னொரு மனைவி தன்னுடைய மகன் தான் பட்டத்திற்கு வர வேண்டும் என்று சாலமோனை முன்னிறுத்துகிறாள்.
So Nathan the prophet goes to Bathsheba and says go immediately to King David and remind him that he had promised to make Solomon king.
சாலமோனை தான் ராஜா வாக்குவான் என்கிறதன ஒரு வாக்கை தாவீது பண்ணியிருக்கிறான். அதை போய் நினைவூட்டு என்று சொல்லி நாத்தான் பத்சபாள் இடத்திலே கூறுகிறான்.
Nathan schemes with Bathsheba to promote Solomon.
ஆகவே நாத்தான் பத்சேபாலோடு கூட சேர்ந்து திட்டம் திட்டி சாலமோனை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்.
Even if that was God's will.
அது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் கூட
it reminds me of Jacob trying to get the birthright.
யாக்கோபு எப்படி அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக் கொண்டானோ அதைத்தான் எனக்கு நினைவூட்டுகிறது.
God's will to be done in our life.
நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் செய்யப்படும்.
Do we have to have practice human scheming?
நாம் மனுஷிக விதமாய் சதி திட்டம் திட்டலாமா?
How did David become king?
எப்படி தாவீது ராஜாவாயினான்?
He was not at all interested in fighting for it or scheming for it.
அவன் ஒரு காலம் அதற்காக திட்டம் திட்டவோ அதற்காக சண்டை போடவோ இல்லை.
God put it into his lap.
தேவனே அந்த ராஜ்யபாரத்தை அவன் மடியில் வைத்தார்.
You know the way you get something often indicates your bent of mind.
நீங்கள் ஒரு காரியத்தை எந்த விதத்திலே பெற்றுக் கொள்கிறீர்கள் என்பது உங்களுடைய மனது எதை சார்ந்திருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது.
You may get the right thing, but you must get it in the right way.
சரியான காரியத்தை தான் நீங்கள் பெற்றிருந்திருப்பீர்கள், ஆனால் அது சரியான முறையிலே பெற்றிருக்கிறீர்களா?
And so they went through this scheme.
ஆகவே அவர்கள் இப்படிப்பட்ட திட்டம் திட்டுகிறார்கள்.
And then David says, "Yes, we want to make Solomon the king."
ஆம், சாலமோனை தான் ராஜாவாக்க வேண்டும் என்று தாவீதும் சொல்கிறான்.
Solomon was anointed as king.
சாலமோன் அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான்.
And there comes a conflict there between Solomon and his step brother Adonijah.
சாலமோனுக்கும் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் அதோனியாவுக்கும் இப்பொழுது பிரச்சனை வருகிறது.
And when Adonijah heard that he was terrified and he tried to get mercy.
அதோனியா அதை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவன் பயந்து போய் இரக்கத்துக்காக கெஞ்சினான்.
It's a terrible thing when a godly man dies and he has to see his children quarreling with each other.
ஒரு தேவபக்தியுள்ள மனிதன் மரிக்கும் பொழுது மரிக்கும் தருவாயிலே தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது துக்கமான விஷயமா
இருக்கு. It's too late to do anything then.
அந்த நேரத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு அது மிகவும் காலதாமதமாக
இருக்கு. Take a warning from that.
இதிலிருந்து நாம் ஒரு எச்சரிப்பை
பெற்றோம். You don't want your children to fight with each other over property and other things when you die.
நீங்கள் மரிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் சொத்துக்காக சண்டை போடாமல் இருக்க வேண்டுமானால்
you're not a king, your children may be fighting over property.
நீங்கள் ராஜாவாக இல்லாதபடினாலே உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை சொத்துக்காக சண்டை
போடுவார்கள்.
சொத்துக்காக அவங்க சண்டை போட விரும்பவில்லை என்றால்
train them up in that way not to love money when they are children.
பிள்ளைகளாக இருக்கும்பொழுதே பணத்தை நேசிக்காத அளவுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுங்க.
Train them to trust God to give them whatever they deserve.
அவர்களுக்கு எது தகுதியோ அதை தேவனை கொடுக்க முடியாய் தேவனிலே சார்ந்து கொள்ள நீங்கள் கற்றுக் கொடுங்க.
God sees is fit for them.
தேவன் அவர்களுக்கு எது தகுதி என்று காண்கிறாரோ அதை அவர்கள் பெற்றுக்
கொள்ள. We can learn from the mistakes of godly men.
தேவனுடைய மனிதருடைய தவறுகளிலிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக் கொள்ள.
You can write wonderful songs like David wrote in the Psalms.
தாவீது எழுதினது போல சங்கீதங்கள் அநேகங்களை நீங்கள் எழுதலாம்.
And bless many people.
அந்த சங்கீதங்கள் அநேகரை ஆசீர்வதிக்கலாம்.
Look at the condition of your children.
ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்கள்.
But remember he was under the old covenant.
ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவன் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக தான்
இருந்தான். Did not have the wisdom and grace that we have under the new covenant.
புது உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிற நமக்கு இருக்கக்கூடிய அறிவும் ஞானமும் அவனுக்கு இல்லை.
That's why God even permitted him to have many wives.
ஆகவே தான் அவன் அநேக மனைவிகளை கொள்ள முடியாத கூட தேவன் அனுமதித்தார்.
Definitely not right under the new covenant.
ஆனால் புது உடன்படிக்கைக்கு கீழாக அது சரியல்ல.
Just before he dies.
அவன் மரிப்பதற்கு முன்பதாக.
He calls Solomon.
அவன் சாலமோனை அழைக்கிறான்.
Look at his closing words.
அவன் சாக போகிற நேரத்தில் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்க.
What should he be telling Solomon just before he dies?
அவன் மரிப்பதற்கு முன்பதாக சாலமோனுக்கு என்ன சொல்ல வேண்டும்?
He should be telling him, listen, seek God for grace,
சாலமோனே,
wisdom.
நீ தேவனுடைய கிருபைக்காகவும் தேவனுடைய ஞானத்திற்காகவும் நீ கேட்க வேண்டும்.
Humble yourself.
உன்னை நீ தாழ்த்த வேண்டும்.
Don't marry many wives like I made the mistake.
நான் செய்த தவறை போல நீ அநேகம் ஸ்திரீகளை விவாகம் செய்ய வேண்டாம்.
Etcetera, etcetera.
இதே போல அநேகம் சொல்லி இருந்திருக்கலாம். நல்ல ஆலோசனை.
Instead of that,
அதற்கு மாறாக
what does he say?
அவன் என்ன சொல்கிறான்?
He says, okay, keep God's charge and ways. He says a little bit to him.
தேவனுடைய வழிகளை கைக்கொள் என்று சொல்லி கொஞ்சம் புத்திமதி. அதற்கு பிறகு
that is just an introduction, verse 3 and 4.
மூன்று நான்கு வசனங்களிலே அதை ஒரு அறிமுகமாகத்தான் சொல்லுகிறார்.
And for the next 6 verses before he dies, this is what he's got to say.
அவன் மரிப்பதற்கு முன்பதாக அடுத்த ஆறு வசனங்களிலே இதைத்தான் சொல்லுகிறான்.
5 to 9, 5 verses.
ஐந்திலிருந்து ஒன்பது வரை ஐந்து வசனங்கள்.
You know what the sons of Zeruiah did.
செருயாவின் குமாரர்கள் என்ன?
The son of Zeruiah, Joab.
செருயாவின் குமாரனாகிய யோவாப் உனக்கு என்ன செய்தான் தெரியுமா?
And you got to kill him.
அவனை நீ கொல்.
Don't let his gray hair go down into Sheol in peace, verse 6.
சமாதானத்தோடு கூட நரைமையோடு கூட அவன் பாதாளத்துக்கு போக அனுமதிக்க வேண்டாம். ஆறாம் வசனம்.
You can help Barzillai because he helped me.
அவன்
verse 7.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், பர்சிலாயின் குமாரன் எனக்கு தயை செய்வாயாக.
Show kindness to the sons of Barzillai.
பர்சிலாயின் குமாரருக்கு தயை செய்வாயாக.
But then there's Shimei, verse 8.
எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம்,
he cursed me.
சிமேயி என்னை தூஷித்தான்.
I told him I will not put him to death.
நான் அவனை கொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன்.
But you didn't make that promise, Solomon.
சாலமோனே, நீ அந்த வாக்குத்தத்தத்தை பண்ணவில்லை.
You can kill him.
ஆகவே நீ அவனை கொல்ல வேண்டும்.
See how David said to Shimei, I have forgiven you.
தாவீது சிமேயை பார்த்து நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று
சொன்னார். Years earlier.
இங்கே பாருங்கள்,
many years earlier.
அநேக ஆண்டுகள் முன்பதாக அவர் சொன்னார்.
But he kept this grudge in his heart.
ஆனால் உள்ளத்திலே அந்த கசப்பை வைத்துக் கொண்டே இருந்தான்.
And when he's old and weak, everything in the heart comes out.
பலவீனனாகி வயது சென்றவனாய் மாறும்பொழுது உள்ளத்தில்
இருக்கிறது.
ஆகவே சாலமனுடைய கடைசி வார்த்தைகளை பார்க்கும் பொழுது இரண்டு பேரை கொல்.
But he tells Solomon.
அதைத்தான் சாலமனுக்கு சொல்கிறான்.
Kill these people.
இரண்டு பேரை கொல் என்று
சொல்றான். And then the next words are.
அடுத்த வசனங்கள்.
David slept.
தாவீது நித்திரை அடைந்தான். அவ்வளவுதான்.
How terrible.
எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது.
Is this how a godly man should die?
ஒரு தேவ மனிதன் இப்படித்தான் மரிக்க வேண்டுமா?
But again let me say.
ஆனாலும்
he was under the old covenant.
அவன் பழைய உடன்படிக்கை கீழாக
இருந்தான். There was no statement in the old covenant that if you don't forgive others, God will not forgive you.
மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார் என்கிற வசனம் பழைய ஏற்பாட்டில் இல்லை.
If David was under the new covenant and he had died like this,
தாவீது புதிய உடன்படிக்கை கீழாக வாழ்ந்து இப்படி
மரித்திருந்திருப்பானே,
அவன் கண்டிப்பாக நரகத்துக்கு போயிருந்தான்.
No doubt about it.
அதிலே சந்தேகமே இல்லை.
Because the words of Jesus are true.
ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் மெய்யா இருக்கு.
If you don't forgive others from your heart, God will not forgive you.
உள்ளத்திலிருந்து மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் தேவனும் உன்னை மன்னிக்க மாட்டார்.
So we see because under the old covenant they didn't have the Holy Spirit.
பழைய உடன்படிக்கைக்கு கீழாக அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை.
God permitted a lot of things.
ஆகவே தேவன் பல காரியங்களை அனுமதித்தார்.
That's why it's very foolish for any of us to go to the old covenant to find comfort for our sin.
ஆகவே தான் நம்முடைய பாவத்துக்காக பாவத்திலே நாம் ஆறுதல் அடையும்படிக்கு பழைய உடன்படிக்கையை தேடக்கூடாது.
1000 years ago people believed that the earth goes round, that the sun goes round the earth.
ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று மக்கள் நம்பினார்கள்.
But you don't have any excuse to believe that today.
ஆனால் இன்றைக்கு அதை நான் நம்ப வேண்டும் என்று சொல்வதற்கு எந்த சாக்கும் இல்லை.
In the same way,
அதே போல தான்
the old covenant, many things were permitted.
அநேக காரியங்கள் அனுமதிக்கப்பட்டது.
They are not permitted today.
ஆனால் இன்றைக்கு அது அனுமதிக்கப்படுவதில்லை.
Please remember that.
அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
So David was will be judged according to the light he had.
ஆகவே தாவீது அவனுக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படி தான் நியாயந்தீர்க்கப்படுவார்.
You and I will be judged according to the light we have.
ஆனால் நீங்களும் நானுமோ நமக்கு கிடைத்த வெளிச்சத்தின்படி நியாயந்தீர்க்கப்படுவோம்.
And so Solomon goes and kills Joab and Shimei just like God, like David asked him to.
தாவீது தனக்கு சொன்னதின்படியே யோவாபையும் அவன் சிமேயையும் கொலை செய்கிறான்.
Solomon started his kingdom, his reign very well.
சாலமோன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை மிகவும் நேர்த்தியாக ஆரம்பித்தான்.
But very quickly he went astray.
ஆனால் அதி சீக்கிரத்திலே அவனும் வழிவிலகி போய்விட்டான்.
He executes Adonijah, who is a competitor for the throne.
அங்கே சிங்காசனத்திலே போட்டி போட்ட அதோனியாவை அவன் கொலை செய்கிறான்.
And then he executes Joab.
யோவாபை கொலை செய்கிறான்.
Then he executes Shimei.
சிமேயையும் கொலை செய்கிறான்.
That's how he begins his reign.
இப்படித்தான் அவன் தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஆரம்பிக்கிறான்.
What a way to begin your reign.
உன்னுடைய ராஜ்யபாரத்தை ஆரம்பிப்பதற்கு இதுதான் வழியா?
This is all like in political parties and dictator kings who eliminate all rivals.
இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சர்வாதிகாரிகளும் அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு போட்டி போடுகிறவர்களை கொலை செய்து தள்ளுவது போல இருக்கிறது.
And he says about himself in chapter 2 verse 45, King Solomon will be blessed.
இரண்டாம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே அவன் சொல்கிறான், சாலமோன் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான். தன்னை பற்றி அவன் இப்படி
சொல்கிறான்,
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேன்
என்று. But then see what he says, see what he does, the very next thing, the beginning of his reign.
அவனுடைய ராஜ்ய பாரத்தின் ஆரம்பத்திலே என்ன சொல்கிறான் என்று பாருங்கள்.
And what does he do?
அவன் என்ன செய்கிறான்?
He makes a marriage alliance with Pharaoh, king of Egypt, and took Pharaoh's daughter
as his wife. ராஜாவாகிய பார்வோனுடைய குமாரத்தியோடு கூட அவன் சம்பந்தம் கொண்டு அவளை மனைவியாக கொள்கிறான்.
And it says Solomon loved the Lord, verse 3, but he was still sacrificing and burning in the high places.
மூணாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலே சாலமோன் கர்த்தரிலே அன்பு கொண்டான் ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டினான் என்று
பார்க்கிறோம். What sort of love is that?
இது எப்படிப்பட்ட அன்பு?
It's like a man saying, I love my wife, but every now and then I go and sleep with other women.
நான் இந்த மனைவியை நேசிக்கிறேன் ஆனால் இப்பவும் அப்பவுமாக மற்ற ஸ்திரீகளிடத்திலே போய் நான் படுப்பேன் என்று சொல்வது போல.
It's all a deception.
இவையெல்லாம் வஞ்சனை ஏமாற்று.
But God was still gracious to him.
ஆனாலும் தேவன் அவன் மீது கிருபை உள்ளவராயிருந்தார்.
Even though he went and married Pharaoh's daughter.
பார்வனுடைய குமாரத்தை திருமணம் செய்தாலும் கூட.
Why did he marry Pharaoh's daughter?
ஏன் பார்வனுடைய குமாரத்தை திருமணம் செய்தான்?
What for? To make money, that's all.
எதற்காக? பணம் சம்பாதிப்பதற்காக.
And then God comes to him and says, "What do you want?"
உனக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் கேட்கிறார்.
Solomon prays his wonderful prayer for wisdom.
அங்கே ஞானத்துக்காக அவர் ஜெபிக்கிறான்.
See, God overlooks many things.
தேவன் பல காரியங்களை அவர் பார்க்காமல் போய்விடுகிறார்.
Certainly was not happy with Solomon marrying Pharaoh's daughter.
சாலமோன் பார்வனுடைய குமாரத்தை திருமணம் செய்வதில் கர்த்தருக்கு சந்தோஷம் இல்லை.
What do you want?
ஆனாலும் அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்.
And Solomon asked for wisdom.
சாலமோன் ஞானத்திற்காக.
Many people think that's the first thing Solomon asked for. That's how he began his reign.
அநேகர் என்னுவதெல்லாம் சாலமோன் இதுதான் முதலாவதாக தன்னுடைய ராஜ்யபாரத்தில் ஆரம்பித்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான் என்கிறார்கள்.
No.
இல்லை.
The first thing he did was marry Pharaoh's daughter.
அவன் செய்த முதல் காரியம் பார்வனுடைய குமாரத்தை திருமணம்
செய்தான். He did this.
அதற்கு பிறகுதான் இதை செய்கிறான்.
And here is in chapter 3, 16 to 28, you read this famous judgment.
மூன்றாம் அதிகாரம் 14 இருந்து 28 வசனங்கள் வரை நாம் பிரபலமான ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
You know, the two women came and said, both said, this is my baby.
இரண்டு ஸ்திரீகள் ஒரு குழந்தைக்காக இது என்னுடைய குழந்தை என்று போராடுகிறார்கள்.
Solomon said, okay, cut the baby and divide it into two.
இந்த குழந்தையை இரண்டாக வெட்டுங்கள் என்று சொல்கிறான்.
And the mother said, no, let the other woman have it.
உண்மையான தாய் சொல்கிறாள், வெட்ட வேண்டாம், அந்த குழந்தை அந்த தாயினிடத்தில் கொடுத்து விடுங்கள்.
And the king said, yeah, that's the mother.
அதுதான் தாய் என்று சொல்லி ராஜா தீர்க்கிறார்.
This is an application for us today.
இன்றைக்கு இது நமக்கு பொருந்தும்.
How do you know who is a true spiritual father or mother in the church?
சபையிலே மெய்யான ஆவிக்குரிய தகப்பன் தாய் யார் என்பதை எப்படி
கண்டுபிடிப்பீர்கள்?
ஒரு பிரச்சனை வரும்பொழுது
the one who says don't divide the church
சபையை பிரிக்க வேண்டாம் என்று சொல்கிறவர்
go your way I'm not going to fight for this
நீ உன்னுடைய வழியிலே போ நான் இதற்காக போராட மாட்டேன் என்று
சொல்கிறவர் elders fight and say we'll split the church
மூப்பர்கள் சண்டை போட்டு சபையை இரண்டாக்குவோம் என்று சொல்லும்பொழுது
none of them are fathers or mothers
அந்த இரண்டு பேருமே தகப்பனும் தாயும் இல்லை
a real mother will never want to cut the baby
உண்மையான தாய் குழந்தையை இரண்டாக வெட்டப்படுவதை அனுமதிக்க மாட்டாள்
in chapter 4
நான்காம் அதிகாரம்
It's amazing word that we read in verse 29.
29th vasanam arumiyana oru vasanam.
God gave Solomon wisdom and very great discernment and breadth of mind like the sand is on the seashore.
Devan Solomonukku vidiyana gnanathaiyum puthiyaiyum kadarkarai manalathaniyana manovirthiyaiyum koduthar endru paarkrom.
And he had a lot of wisdom, earthly wisdom.
Bhoomikkuriya gnanathai veguvai petrirundan.
And then he started building the temple.
Piragu aalayathai katta aarambithan.
And we read that he took 7 years to build the temple.
தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவனுக்கு 7 வருஷம் ஆனது.
He did a magnificent job.
அவன் மகிமையான ஒரு வேலையை செய்தான்.
Chapter 6 verse 38.
ஆறாம் அதிகாரம் 38ஆம் வசனம்.
He builds a fantastic temple.
அருமையான ஒரு ஆலயத்தை கட்டுகிறான்.
7 years he took to build it.
அதை கட்டுவதற்கு 7 வருஷம் ஆனது.
And the next verse says.
அடுத்த வசனம் சொல்கிறது.
But he took 13 years to build his own house.
அவன் தன்னுடைய அரண்மனையை கட்டி முடிக்க 13 வருஷம் சென்றது.
So you see very clearly what was more important to him.
ஆகவே அவனுக்கு எது மிக முக்கியமானது என்று இதை வசனங்களிலே பார்க்கலாம்.
I mean the temple looked fantastic.
ஆலயம் அருமையாக தான் இருந்தது.
There are a lot of drawings of it. It's a fantastic building.
அநேக வரைபடங்கள் இப்பொழுது இருக்கிறது. அதை பார்க்கும்போது மிகவும் நேர்த்தியாக
இருக்கு. And if that took 7 years.
அதற்கு 7 வருஷங்கள் ஆகும் என்றால்
can you imagine what Solomon's house looked like which he built in 13 years
13 வருஷங்களாக கட்டின சாலமோனுடைய வீடு எப்படி இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள்
that's how it is with many people
இப்படி தான் அநேக மக்களிடத்தில்
they do God's work
தேவனுடைய வேலையை தான் செய்கிறார்
build God's house
தேவனுடைய சபையை கட்டுகிறார்
but in the back of their mind their house is more important
ஆனால் அவருடைய மனதின் பின்னணியிலே அவருடைய சொந்த வீடு தான் முக்கியமாக
you go that way
நீங்கள் அந்த வழியில்
போனால் your house is more important than God's house
தேவனுடைய வீட்டை காட்டிலும் உங்களுடைய வீடு முக்கியம் என்று நீங்கள் கருதினால்
it's a short time before you destroy your life and destroy your family
உங்களுடைய ஜீவியத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் அழிப்பதற்கு மிகவும் சொற்பமான நாட்களே இருக்கிறது என்ற அர்த்தம்
yet when Solomon prayed the prayer of dedication the glory of God came and filled that place
ஆனால் கூட அர்ப்பணிப்பின் ஜெபத்தை செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை வந்து அந்த ஆலயத்தை நிரப்பியது
and people couldn't stand there
அங்கே ஜனங்கள நிற்க முடியவில்லை
the glory of God came in
தேவ மகிமை அங்கே வந்தது
because God loved his people not because he was happy with Solomon
சாலமோனோடு கூட தேவன் சந்தோஷமா இருந்தபடினாலே அல்ல தேவன் தம்முடைய ஜனங்களை நேசித்தபடினாலே
it says in chapter 8 and verse 10
எட்டாம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்
that the when the priest came in the cloud filled the house of the Lord
ஆசாரிகள் அங்கே வந்தபொழுது மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பியது
this is something like the old testament tabernacle
இது பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தை போல
God is very merciful
தேவன் கிருபையுள்ளவராயிருந்தார்
he was giving chance to Solomon
அவர் சாலமோனுக்கு அநேக தருணங்களை கொடுத்தார். ஆனாலும் அவன் மறந்து திரும்பவில்லை.
Again the Lord spoke to him in chapter 9 and verse 3.
மீண்டும் ஆய் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தேவன் அவனோடு கூட பேசுகிறார்.
Promised to bless him.
அவனை ஆசீர்வதிக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
Then in chapter 10,
10ஆம் அதிகாரத்திலே
we read of the queen of Sheba coming to see Solomon.
அங்கே சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனை பார்க்கும்படியாய் வருகிறாள்.
Because she had heard of the wisdom of Solomon.
சாலமோனுடைய ஞானத்தை குறித்து அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறாள்.
And she came there and
அங்கே வருகிறாள்.
Saw the wonderful things there were. It was all earthly things.
பூமிக்குரிய காரியங்கள் தான், அவைகள் எல்லாம் அருமையா இருக்கிறதை நேர்த்தியா இருக்கிறதை காண்கிறாள்.
அண்ட் தென் வி ரீட் இன் சாப்டர் 11,
11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
ஹி டர்ன்ட் அவே ஃப்ரம் காட்,
அவன் தேவனை விட்டு திரும்பி போய்.
நாட் ஒன்லி தி டாட்டர் ஆஃப் ஃபேரோ,
பார்வோனுடைய குமாரத்தி மட்டுமல்ல,
ஹி மேரிட் மோபைட், அம்மோனைட், ஈடமைட், சேரோனியன், ஹிட்டைட் விமன்.
அவன் மோபியர், அம்மோனியர், ஏத்தியர் போன்ற பல ஸ்திரிகளை விவாகம் பண்ணி.
அமேசிங் ஸ்டேட்மெண்ட். ஐ திங்க் ஹி இஸ் ப்ராபபிலி இன் தி கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வித் verse 3, at 700 wives and 300 concubines.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவன் உலகத்திலே கின்னஸ் புக்கிலே தான் அவன் இடம் பெற்றிருக்க வேண்டும்.
Who has 700 wives and 300 concubines?
யாருக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருக்கிறார்கள்?
He must have seen each of them one day in 3 years, I think.
3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நபரை பார்த்து வந்திருப்பான்.
And his wives turned his heart away.
அவருடைய மனைவிமார்கள் எல்லாரும் அவருடைய இருதயத்தை கர்த்தரை விட்டு திருப்பி விட்டார்கள்.
And this is the man whose father was a man after God's own heart.
இவன் யார் தெரியுமா? இவனுடைய தகப்பன் கர்த்தருடைய இருதயத்திற்கேற்ற மனிதனாய் வாழ்ந்த ராஜா.
Ashtoreth and verse 11:5.
11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அஸ்தரோத்தையும்.
So the Lord said, I'm going to tear away the kingdom from your descendants.
அஸ்தரோத்தையும் மில்கோவையும் பின்பற்றினான். ஆகவே தேவன் சொன்னார், உன்னுடைய ராஜ்யத்தை நான் கிழித்து
போடுவேன். The Lord raised up adversaries against Solomon.
சாலமோனுக்கு விரோதமாய் சத்துருக்களை எழுப்பினார் தேவன்.
And finally it says,
கடைசியாக நாம் பார்க்கிறோம்,
Solomon died.
சாலமோன் மரித்தான்.
Where did he go?
அவன் எங்கே போனான்?
He wrote 3 books of scripture.
வேதத்திலே 3 புத்தகங்கள் எழுதினார்.
In his lifetime.
அவனுடைய வாழ்நாட்காலம்.
Proverbs, which is probably the best book in the Old Testament.
பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மிக சிறந்த புத்தகமாகிய நீதிமொழிகள்.
Song of Solomon, an excellent book about Christ and the church.
மிகவும் நேர்த்தியான கிறிஸ்துவையும் சபையும் குறிக்கிறதான உன்னத பாட்டை
எழுதினார்.
பிரசங்கியை எழுதியிருக்கிறான்.
And writing, after writing scripture, where did he go?
இப்படி வேதங்களை எழுதின பிறகு அவன் எங்கே சென்றான்?
He went to hell.
அவன் நரகத்துக்கு
சென்றான். I don't have any doubt about it.
அதில் எனக்கு சற்றேனும் சந்தேகம்.
If he had repented,
அவன் மனம் திரும்பி இருந்தால்,
இட் வுட் ஹவ் பீன் ரிட்டன் தேர்.
அது இங்கே எழுதப்பட்டிருக்கும்.
Many Christians are shocked when they hear that.
இதை அநேக கிறிஸ்தவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளாகி மாறுகிறார்கள்.
Because they think that if God uses somebody, he cannot go to hell.
தேவன் ஒரு மனிதனை பயன்படுத்தினால் அவன் நரகத்துக்கு போக முடியாது
என்று அநேகர் சொல்கிறார்கள். Lord, Lord, I have written scripture in your name.
ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே வேதத்தை எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால்,
The Lord says, depart from me, you lived in sin.
நீ பாவத்திலே வாழ்ந்த, என்னை விட்டு அகன்று போ என்று ஆண்டவர்
சொல்கிறார். We need to understand that.
நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
And in Solomon's son's lifetime,
சாலமோனுடைய குமாரனுடைய நாட்களிலே,
the kingdom was split.
அந்த ராஜ்யமானது உடைந்தது.
Rehoboam was foolish.
ரெகோபயாம் புத்தியனாய் இருந்தான்.
When the people said, give us an easy time, don't treat us so hard like your father Solomon did.
உம்முடைய தகப்பன் எங்களை நடத்தினது போல எங்களுக்கு எளிமையான நாட்களை தாருங்கள் என்று கேட்டபொழுது,
Rehoboam consulted with the elders.
ரெகோபயாம் அங்கே மூப்பர்களிடத்தில் ஆலோசனை பண்ணினார்.
Chapter 12 verse 6.
12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
And they said, serve these people, be good to them and they will really serve you.
இந்த ஜனங்களுக்கு நீ பணிவுடை செய்து நீ நன்மையே நல்லவனாய் இரு, அவர்கள் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னான்.
But then he consulted the young men.
ஆனால் அதற்கு பிறகு வாலிபர்களை போய் ஆலோசித்தான்.
And the young men said,
வாலிபர்கள் சொன்னார்கள்,
No, be stricter than your father.
உன் தகப்பனை காட்டிலும் நீ கடினமாக இரு என்று சொன்னார்கள்.
Tell them I'll punish you more strictly.
நான் அதிகமாக உங்களை தண்டிப்பேன் என்று சொல்.
What a foolish person Rehoboam is.
ரெகோபயாம் எவ்வளவு
புத்தியனாய் இருந்தார். What foolish people all people are who listen to the young people rather than to the godly older people.
தேவ பக்தியுள்ள மூப்பர்களுக்கு செவி கொடுப்பதை பார்க்கும் வாலிபர்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் எவ்வளவு புத்தியனராய் இருக்கிறார்கள்.
And the result is the kingdom split.
அவருடைய விளைவு என்னவென்றால் ராஜ்யம் இரண்டாய் உடைகிறது.
Rehoboam spoke like that.
இப்படி ரெகோபயாம் பேசின பொழுது,
some people said, okay, then you can keep your kingdom, we are going off.
நீ உன்னுடைய ராஜ்யத்தை வைத்துக்கொள், நாங்கள் உன்னை விட்டு போகிறோம்
என்று போய்விட்டார். 10 tribes broke away.
10 கோத்திரத்தார் அங்கிருந்து விலகி
சென்றார். With one sentence that he said.
அவன் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம்.
How careful we have to be with the words we speak.
நாம் பேசுகிற வார்த்தையில நாம் எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
Then in chapter 13, we read the story of a disobedient prophet.
ஒரு கீழ்ப்படியாத தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கிறோம்.
A young prophet came and stood before Jeroboam.
தீர்க்கதரிசி அங்கே யெரோபயாம் இடத்திலே வந்து நிற்கிறான்.
And prophesied.
அங்கே தீர்க்கதரிசன் சொல்கிறான்.
And the Lord had told him, don't eat or drink anything till you come back home.
வீடு திரும்பும் வரை நீ புசிக்கவும் குடிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர்
சொன்னார். But an old retired prophet came there.
ஆனால் அங்கே ஓய்வு பெற்ற கிழக்கு தீர்க்கதரிசி ஒருவன் வருகிறான்.
You got to beware of these old retired prophets who are not in touch with God anymore.
தேவனோடு கூட தொடர்பில்லாத ஓய்வு பெற்ற கிழக்கு தீர்க்கதரிசியில நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க
வேண்டும். He was jealous that God was using another younger man.
ஒரு வாலிபனை தேவன் பயன்படுத்துகிறார் என்பதனாலே பொறாமையுள்ளவனாய் இருந்தார்.
He came and told him, "Hey, God has told me to ask you to come home."
என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு நீ வர வேண்டும் என்று தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்கிறான்.
Don't you believe all these people who were prophets once upon a time?
ஒரு நாட்களிலே ஒரு முன்னொரு காலத்திலே தீர்க்கதரிசியாக இருந்த எல்லாரையும் இப்பொழுது
நீங்க நம்ப வேண்டாம். They may be backslidden today.
இன்றைக்கு அவர்கள்
பின்வாங்கி இருக்கலாம். God has told you something else.
தேவன் உனக்கு வேறு ஒன்றை
சொல்லியிருக்கிறார். Especially in his word.
குறிப்பாக தம்முடைய வார்த்தையில்.
Don't listen to anybody in the world.
உலகத்தில் யாருக்கும் நீ செவி கொடுக்க வேண்டாம்.
And this man listened to the older prophet. He respected the fact he was a senior prophet.
அவர் வயது முதிர்ந்த தீர்க்கதரிசியாக இருக்கிறாரே என்று சொல்லி அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு இவன் மதிப்பு கொடுத்தான்.
He lost his life.
அவன் தன்னுடைய ஜீவனையே.
How many Christians there are today?
இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்?
Who respect a man? Oh, this man is a senior servant of God.
இந்த மனிதன் ஒரு வயது முதிர்ந்த தேவ ஊழியக்காரனாக இருக்கிறார்
என்று. Is he saying what God's word says?
அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதை அவர் சொல்கிறாரா?
I don't care if he's the senior most servant of God in the world.
உலகத்திலேயே வயது முதிர்ந்த தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் எனக்கு கவலை
இல்லை. I obey God's word.
நான் தேவனுடைய வார்த்தைக்கு
If you don't take that position,
இந்த ஸ்தானத்தில் எடுக்காத பட்சத்தில்
you will suffer.
நீ பாடுபடுவாய்.
May God save us all.
தேவன் நம் எல்லாரையும் காப்பாராக.
Amen.
Amen.
Welcome again to Words of Life.
மீண்டுமாய் ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம்.
In our study through the Bible, we have now reached 1 Kings.
வேதாகமம் முழுவதும் என்ற இந்த வேத பாடத்திலே நாம் இப்பொழுது ஒன்று ராஜாக்களை படித்துக் கொண்டிருக்கிறோம்.
And we studied the first half of that.
முதல் பாதியை நாம் போன நிகழ்ச்சியிலே படித்தோம்.
We want to now look at 1 Kings chapter 17.
இப்பொழுது ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்தை தியானிப்போம்.
From here till the end of the book, we read about the ministry of Elijah the prophet.
இந்த அதிகாரத்திலிருந்து இந்த புத்தகத்தின் முடிவு வரை எலியா தீர்க்கதரிசனுடைய ஊழியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Moses and Elijah were the two greatest prophets in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே மோசேயும் எலியாவும் இரண்டு பெரிய தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள்.
They were the two who appeared with Jesus on the Mount of Transfiguration.
மறுரூப மலையிலே இந்த இரண்டு தீர்க்கதரிசிகள் இயேசுவோடு கூட அங்கே காட்சியளித்தார்கள்.
Representing the law and the prophets.
நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசிகளுக்கும் பிரதிநிதிகளாய் அங்கே வந்து
Moses represented the law and Elijah the prophets.
தீர்க்கதரிசிகளுக்கு பிரதிநிதியாக எலியாவும் நியாய பிரமாணத்துக்கு பிரதிநிதியாக மோசேயும் அங்கே காட்சியளித்தார்கள்.
Elijah is a very important prophet in the Old Testament.
ஆகவே பழைய ஏற்பாட்டிலே எலியா என்பவன் மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான்.
God sent him at a time when Israel was in a very terrible state.
இஸ்ரவேல் தேசம் மிகவும் பயங்கரமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது தேவன் எலியாவை தீர்க்கதரிசியாக அனுப்பினார்.
The worst king and queen ruling over them.
அவர்களை மிகவும் கொடியதான பொல்லாத ஒரு ராஜாவும் ராணியும்
அரசாங்கம்.
ஆகாபும் யெசபேலும்.
We read of a lot of bad kings.
நிறைய பொல்லாத ராஜாக்களை குறித்து
நாம் வாசிக்கிறோம். But here was a bad king and a bad queen.
இங்கே ஒரு பொல்லாத ராஜாவும் ராணியும் அரசாங்கம்.
At that time God sent Elijah.
அந்த நாட்களில் தான் தேவன் எலியாவை அனுப்பினார்.
A fearless man.
அவன் பயப்படாத ஒரு மனிதன்.
A man whose ministry was the pattern for John the Baptist.
யோவான் ஸ்நானகனுக்கு மாதிரியாய் அமைந்த ஒரு ஊழியத்தை தான் எலியா செய்தார்.
And the type of ministry which the last verse in Malachi says God is going to send before the second coming of the Lord.
இதே விதமான ஊழியத்தை தேவன் இரண்டாம் வருகைக்கு கட்டத்திலே அனுப்புவார் என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியிலே கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம்.
And that will not be a person in the last days.
கடைசி நாட்களிலே எலியாவை போல ஒரு நபர் வருவதில்லை.
But the church will have a prophetic ministry like Elijah in the last days.
ஆனால் கடைசி நாட்களிலே எலியாவை போல சபையானது தீர்க்கதரிசன ஊழியத்தை பெற்றிருக்கும்.
And therefore Elijah's ministry is very important for us to study as a church.
ஆகவே சபையா இருக்கிற நாம் எலியாவை தீர்க்கதரிசன ஊழியத்தை படிப்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது.
Because this is the ministry we are supposed to have in the last days.
கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட ஊழியத்தை தான் நாம் கொண்டிருக்க வேண்டியதாக
இருக்கு. The primary thing we read about him is
அவனை குறித்து நாம் வாசிக்கிற பிரதான காரியம் என்னவெனில்
he lived before the Lord's face.
அவன் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ்ந்தான்.
He couldn't care less for any human being.
எந்த மற்ற மனிதனை பற்றியும் கவலைப்படவில்லை.
He describes himself as one who stands before the Lord. 1 Kings 17:1.
ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 வசனத்திலே அவன் தன்னை பற்றி சொல்லும்பொழுது அவன் தேவனுள்ள தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான்.
He speaks whatever God says.
தேவன் எதை சொல்கிறாரோ அதை அவன்
பேசினான். God told him there will be no dew or rain till you say so.
நீ சொல்லுகிற வரைக்கும் மழையோ பனியோ இருக்காது என்று சொன்னார்.
So he went and told people that.
ஆகவே அதை ஜனங்களிடத்திலே போய் சொன்னார்.
That wasn't his own word.
அது அவனுடைய சொந்த வார்த்தை அல்ல.
He stood before God and said what God told him to say.
தேவனுக்கு முன்பாக நின்று தேவன் என்ன சொல்ல சொன்னாரோ அதை அவன் சொன்னான்.
And then because it was a time of famine.
அது பஞ்சகாலமா இருந்தபடினாலே
God told him to go down by the brook Kerith.
கேரித் ஆற்றங்கரைக்கு தேவன் போக
சொன்னார். Where he could get water to drink.
அங்கே குடிப்பதற்கு அவனுக்கு தண்ணீர் கிடைக்கும்.
And the ravens verse 6 brought him bread and meat in the morning and bread and meat in the evening.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது.
Amazing how God provided for him.
தேவன் அவனுக்கு எப்படி ஆகாரத்தை கொடுத்தார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது.
God cares for his servants.
தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களுக்காக கரிசனை உள்ளவராக
இருக்கிறார். But then God is not always dependent on ravens.
ஆனால் தேவன் எப்பொழுதுமே காகங்களையே சார்ந்திருக்கிறவர் அல்ல.
And God's servant should not look to ravens.
ஆகவே தேவனுடைய ஊழியனும் எப்பொழுதுமே காகத்தையே பார்த்துக் கொண்டிருக்க
தேவை. After a while the brook dried up.
அந்த நதி வற்றி போனது.
And the ravens stopped coming.
காகங்கள் வருவது நின்று போய்விட்டது.
Then God's word came.
அப்பொழுது தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வந்தது.
And said, go to Zarephath.
நீ சாரிபாத் என்ற ஊருக்கு போ.
And in Zarephath, God, how do you think God was going to support his servant?
சாரிபாத்தில் எப்படி தேவன் தம்முடைய ஊழியனை தாங்க போகிறார்?
We would think through some rich businessman.
அங்கே உள்ள ஐஸ்வர்யவானாகிய ஒரு ஆஸ்திக்காரன் மூலமாய் தாங்குவார் என்று நாம் நம்புகிறோம்.
No.
இல்லை.
It was going to be through a poor, helpless widow who had nothing in her house.
அங்க உதவியற்ற ஏழை விதவை தன் வீட்டில் ஒன்றுமில்லை, அவள் மூலமாக தேவன் தாங்க போகிறார்.
Today many preachers would like to be supported by a rich businessman.
இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள் தொழில் அதிபர்களினாலே தாங்க முடிய விரும்புகிறார்கள்.
That's because they are lovers of money and comfort.
அவர்கள் சொகுசையும் பணத்தையும் விரும்புகிறபடினாலே.
But Elijah was not like that.
ஆனால் எலியா அப்படிப்பட்டவனா இல்லை.
He was a servant of God.
அவன் தேவனுடைய ஊழியனாக இருந்தான்.
He was quite happy with simple food.
அவன் எளிய ஆகாரத்தில் திருப்தி உள்ளவனாக இருந்தான்.
And a simple lifestyle.
எளிய ஒரு வாழ்க்கை முறையை அவன் வாழ்ந்தான்.
If John the Baptist was like Elijah,
யோவான் ஸ்நானகன் எலியாவை போல இருப்பானே,
you can imagine what type of simple lifestyle Elijah lived by.
எலியா எப்படிப்பட்ட எளிய வாழ்க்கை வாழ்ந்தான் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள்.
And he went just like God commanded him to Zarephath.
தேவன் கட்டளையிட்டபடியே அவன் சாரிபாத்துக்கு செல்கிறான்.
And when he goes there, he sees this widow gathering sticks with her little son.
அங்கே அந்த விதவை தன்னுடைய சிறு மகனோடு கூட விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள்.
And he asked her, can you give me a little water?
எனக்கு சற்று தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்கிறான்.
And as she was going to get it,
அவள்
he said, bring me a little piece of bread as well.
தண்ணீர் முள்ள போகும்பொழுது எனக்கு சற்று அப்பம் கொண்டு வா என்று கேட்கிறான்.
And she says, I don't have any bread.
என் வீட்டில் அப்பம் இல்லை என்று சொல்கிறாள்.
I got only a handful of flour in my bowl and a little verse 12 and a little oil in the jar.
ஒரு பாத்திரத்திலே கையின ஒரு பிடி மாவு இருக்கிறது, ஒரு பாட்டில் இல்லை எண்ணெய் இருக்கிறது.
Just enough to eat one more meal and then I and my son are going to die.
இன்னும் ஒருவேளை உணவுக்கு தான் அது போதும், அதற்கு பிறகு நானும் என் மகனும் மரித்து போவோம் என்று சொல்கிறாள்.
Now she was not even an Israelite.
அவள் இஸ்ரேல் தேசத்தால் அல்ல.
She was an outsider. Zarephath was outside Israel.
சாரிபாத் இஸ்ரேல் தேசத்துக்கு புறம்பான ஒரு
பட்டணம். This is the example that Jesus took in Luke chapter 4.
லூக்கா 4 அதிகாரத்திலே இந்த உதாரணத்தை தான் இயேசு எடுத்து
பேசினார். To show that God cared for non-Israeli people.
இஸ்ரேல் அல்லாத ஜனங்களுக்கும் தேவன் கரிசனைப்படுகிறவராய் இருக்கிறார் என்று
சொல்லுவார். There were many widows in Israel.
இஸ்ரேலில் அநேக விதவைகள் இருந்தார்.
Why didn't God send Elijah to one of them?
ஏன் அவர்களிலே ஒருவரிடத்திற்கு தேவன் எலியாவை அனுப்பவில்லை?
Why did he send this great prophet to a widow outside Israel?
இந்த பெரிய தீர்க்கதரிசியை இஸ்ரவேலுக்கு வெளியே உள்ள ஒரு விதவையிடத்தில் ஏன் அனுப்பினார்?
And bless that widow and make her live till the end of the famine.
அந்த விதவையை தேவன் ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடியும் வரை அவளை ஆசீர்வதிக்கிறார்.
And many widows in Israel die of the famine.
அதே சமயத்தில் பஞ்சத்தினால இஸ்ரவேலில் உள்ள அநேக விதவைகள் மரிக்கிறார்.
Implication was God cares for non-Jewish people also.
அவருடைய பாடம் என்னவென்றால் தேவன் யூதர்கள் அல்லாத இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கும் கவலைப்படுகிறார்.
That's what made the people in the synagogue so mad at Jesus that they wanted to kill him.
அங்க தேவாலயத்தில் இந்த காரியம் தான் இயேசுவின் மீது கோபப்பட வைத்தது. ஆகவே ஜனங்கள் அவர் மீது வெறி கொண்டார்.
And so he told her,
இந்த எலியா விதைமண்டலத்திலே
சொன்னான், don't be afraid,
பயப்படாதே,
you do what I say,
நான் சொல்லுகிறதை செய்,
you make a bread cake for me first,
முதலாவது எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா,
afterward you make one for yourself and your son,
அதற்கு பிறகு உனக்கு ஒன்றும் உன் மகனுக்கு ஒன்றுமாய் செய்.
But thus says the Lord,
தேவன் இப்படி சொல்கிறார்.
Verse 14,
14 வசனம்,
that bowl of flour will never be exhausted,
அந்த பானையின் மா செலவழிந்து போவதில்லை,
the jar of oil will never be empty,
கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை,
until the day the Lord sends rain on the earth,
தேவன் பூமியிலே மழை அனுப்பும் வரைக்கும் அது குறையாது என்று சொன்னார்.
So she went and did according to the word of Elijah.
எலியாவினுடைய வார்த்தையின்படியே
செய்தாள். And she and he and her household ate for many days.
அவளும் அவளுடைய குடும்பத்தினரும் எத்தனை நாட்கள் ஆகாரம் புசித்தார்கள்.
Bowl of flour was never exhausted.
அந்த பானையின் மா குறையவில்லை.
Jar of oil never became empty.
கலசத்தின் எண்ணெய் குறையவும் இல்லை.
According to, not according to Elijah's word, but according to the word of the Lord which God spoke through Elijah.
தேவன் எலியாவின் மூலமாய் பேசின தேவனுடைய வார்த்தையின்படியே.
Now there are many preachers today.
இன்றைக்கு அநேக பிரசங்கியார்கள்
take this example.
இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்கிறார்கள்.
Covetous, money loving preachers.
பொருளாசியுள்ள பணத்தை நேசிக்கிற
பிரசங்கியார்கள். Love to exploit poor people and especially poor widows.
ஏழைகளை, அதிலும் குறிப்பாக ஏழை விதவைகளை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக
பயன்படுத்துகிறார்கள்.
அவர்கள் சொல்கிறார்கள்,
that see what Elijah did and said.
எலியா என்ன சொன்னான் பாருங்கள்.
Elijah said, If you have very little, give it to me first.
உனக்கு கொஞ்சம் இருக்குமானால் அதை முதலாவது எனக்கு கொடு.
And they say, we are God's servants today.
இன்றைக்கு நாங்கள் தான் தேவ ஊழியர்களாக இருக்கிறோம்.
Have you got a little bit of money in your house?
உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் பணம் இருக்கிறதா?
Give it to me first.
முதலாவது எனக்கு கொடு.
And God will honor you.
தேவனை கனம் பண்ணுவார்.
But is that what Elijah did?
இல்லையா, அப்படித்தான் செய்தானா?
What did he do when he took this little from this widow?
இந்த விதவையிடத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கொண்ட பொழுது என்ன செய்தான்?
He gave her back enough to last until the end of the famine.
அந்த பஞ்சகாலம் முடியும் வரை போதுமான அளவுக்கு அந்த வீட்டிலே சாப்பாடு உண்டாக்க முடியாத எலியா திருப்பி கொடுத்தான்.
He gave her back 100-fold.
100 மடங்கு திருப்பி கொடுத்தான்.
See, that is the mark of a true servant of God.
ஒரு மெய்யான தேவ மனிதனுடைய அடையாளம் இதுதான்.
That he gives back 100 times what other people give him.
தனக்கு மக்கள் கொடுக்கிற காரியத்தை 100 மடங்கு திருப்பி கொடுத்து.
He's not a debtor to anybody.
அவன் யாருக்கும் கடனாளி அல்ல.
Whereas today's preachers,
இன்றைய பிரசங்கியார்கள்,
who take money from poor people,
ஏழை மக்களிடமிருந்து பணத்தை
வாங்குகிறார்கள், they just make empty promises to them.
அவர்கள் வெட்டு வாக்குத்தத்தங்களை சொல்கிறார்கள்.
They themselves don't go and give anything back like Elijah did here.
எலியா இங்கே செய்தது போல இவர்களாக தாங்களாக போய் எதையும் கொடுப்பதில்லை.
They just take that poor widow's money and live in great luxury.
ஏழை விதவையினுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் சொகுசிலே வாழ்கிறார்கள்.
Exploit these poor people, quoting God's word, misquoting God's word.
தேவனுடைய வார்த்தையை தவறாய் சுட்டி காண்பித்து இப்படிப்பட்டவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள்.
So don't be deceived by such preachers who are after your money.
உங்களுடைய பணத்தின் பின்னாக அலைகிற அப்படிப்பட்ட பிரசங்கியர்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள்.
And there's something else this Elijah did which these preachers won't do for you.
இந்த பிரசங்கியர்கள் இப்படி உங்களுக்கு செய்ய மாட்டார்கள்.
Because she cared for Elijah,
எலியாவுக்காக அந்த விதவை
and looked after him till the famine,
பஞ்சகாலம் முடியும் வரை அவனை பாதுகாத்தபடினாலே,
one day when her son died,
ஒரு நாளிலே அவளுடைய குமார் மறித்த பொழுது,
Elijah raised him up.
எலியா அந்த பிள்ளையை மறித்தவளிருந்து உயிரோடு எழுப்பினார்.
What a reward she got for looking after Elijah.
எலியாவை பார்த்தது நிமித்தமாய் அவளுக்கு எவ்வளவு பெரிய வெகுமதி கிடைத்தது.
Which of these preachers will do that for you?
இன்றைக்கு எந்த பிரசங்கியார் இப்படி உங்களுக்கு செய்ய முடியும்?
So don't you believe all these deceivers who claim to be like Elijah.
எலியாவை போல நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதான வஞ்சகர்களை பார்த்து ஏமாந்து போக
வேண்டாம். They are the exact opposite of Elijah.
எலியாவுக்கு நேர் மாறாக இருக்கிறார்கள்.
Elijah was a man of God.
எலியா தேவனுடைய மனிதனாய்
இருந்தான். He wasn't interested in anybody's money or anybody's food.
அவன் யாருடைய பணத்திலேயும் யாருடைய ஆகாரத்திலேயும் அவன் திருப்தியாக
இருந்தான். If he went to a house, he blessed that house.
ஒரு வீட்டுக்கு போனால் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பான்.
Giving them more food than they gave him.
அவர்கள் தனக்கு கொடுக்கிற ஆகாரத்தை காட்டிலும் அதிகமான ஆகாரத்தை அவர்களுக்கு
கொடுப்பான். Giving them a bonus of raising a dead child.
அது மட்டுமல்ல, போனஸை போல அங்கே மரித்து போன குழந்தையை உயிரோடு எழுப்புகிறான்.
This is the mark of a man of God.
தேவ மனிதனுடைய அடையாளம் இதுதான்.
Jesus was like that.
இயேசு அப்படி இருந்தார்.
He always blessed people wherever he went.
இயேசு எங்கு போனாலும் மக்களை ஆசீர்வதித்தார்.
He wasn't taking money from people.
மக்களிடத்திலிருந்து பணத்தை வசூல் செய்யவில்லை.
And we read here,
இங்கே நாம் பார்க்கிறோம்,
when this child died,
இந்த குழந்தை மரித்த பிறகு,
look what this woman says to Elijah.
அந்த ஸ்திரீ எலியாவிடத்தில் என்ன சொல்கிறாள் என்று பாருங்கள்.
Why has this child died?
என் மகனை ஏன் சாக பண்ணி?
Has it got something to do with you, man of God, having come here?
தேவ மனிதனே, நீ என் வீட்டுக்கு வந்தது நிமித்தமா இது நடந்ததோ?
Have you come here to remind me of my sin?
என்னுடைய பாவத்தை நீ ஞாபகப்படுத்த முடியே வந்தாயோ?
What is that sin she is referring to?
இங்கே அவள் சொல்லுகிற அந்த பாவம் என்ன?
To put my son to death?
என் மகனை சாக பண்ணினீரோ?
Maybe there was some sin in her past life.
அவளுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது.
Related to the son, I don't know.
அந்த ஊருளே அந்த மகனோடு கூட சம்பந்தப்பட்ட பாவமா இருக்கலாம்,
நமக்கு தெரியாது.
அது என்னவாயிருந்தாலும்,
it's true God sends his servants to remind people of their sin.
ஜனங்களுடைய பாவங்களை ஞாபகப்படுத்த முடியாது, தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார்.
But he sends his servants to bless people.
ஆனால் இங்கே அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடிய அனுப்புகிறார்.
And then we read in chapter 18,
18 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்,
but another man called Obadiah.
ஒபதியா என்கிற இன்னொரு மனிதன்.
He was the exact opposite of Elijah.
அவன் எலியாவுக்கு நேர் மாறானவனாய் இருந்தான்.
It says he also feared the Lord greatly, verse 3.
மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், இவனும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய்
இருந்தான். He cared for God's servants.
தேவனுடைய பிள்ளைகளை கரிசனையுடையவனாய் இருந்தான்.
He gave them food and water, chapter 18 verse 4.
18 அதிகாரம் 4 வசனத்திலே பார்க்கிறோம், அவன் தேவ ஊழியர்களுக்கு தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்தான்.
He was the palace manager of Ahab's palace.
ஆகாபுடைய அரண்மனையிலே அவன் மேலாளனாக இருந்தான்.
How in the world can you be a palace manager in Ahab's palace and fear God?
ஆகாபுடைய அரண்மனையிலே நீ மேனேஜராக வேலை செய்து கொண்டு எப்படி நீ கர்த்தருக்கு பயப்பட முடியும்?
Elijah and Obadiah, two types of believers.
எலியாவும் ஒபதியாவும் இரண்டு கூட்ட விசுவாசிகளை காண்பிக்கிறார்.
One who are seeking their own,
ஒரு கூட்டத்தார் தனக்கான
விடுதலை, and one who are seeking God's glory.
இன்னொரு கூட்டத்தார் தேவனுடைய மகிமையை தேடி.
Obadiah says, yeah, I am a child of God.
ஆம், நான் தேவனுடைய பிள்ளை என்று
ஒபதியா. I fear God.
நான் தேவனுக்கு பயப்படுகிறேன்.
He wants to get good salary and please all the worldly people.
ஆனால் அதே சமயத்திலே அவனுக்கு நல்ல சம்பளம் வேண்டும், உலகத்தாரை பிரியம்
வேண்டும். Compromise all types of situations.
எல்லா சூழ்நிலைகளிலும் ஒத்து போக வேண்டும்.
But at the same time they'll invite God's servants to their home and give them food just like this man did.
அதே சமயத்திலே இங்கே சொன்னது போல அவன் தேவ ஊழியர்களை தன் வீட்டுக்கு வரவழைக்கிறான், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறான்.
But when God wanted to bring fire down on Mount Carmel,
ஆனால் கர்மேல் பர்வதத்திலே தேவன் அக்னியை வருவிக்கும் பொழுது,
He couldn't choose Obadiah.
ஒபதியாவை தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை.
He couldn't even use the other 7,000 who in Israel who were not bowing the knees to Baal.
இஸ்ரவேல் தேசத்திலே பாகாலுக்கு தங்களுடைய முழங்கால்களை முழங்கா முடக்காத 7000 பேரை தேவன் பயன்படுத்தவில்லை.
He could choose only Elijah.
எலியாவை மட்டும் தான் தேவன்
தேர்ந்தெடுத்தார். One Elijah is worth hundreds of thousands of these compromising Obadiahs.
ஒரு எலியாவுக்கு ஒரு எலியா போதும். அங்கே இருக்கக்கூடியதான ஆயிரக்கணக்கான தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம். ஒரு எலியா போதும்.
Thousands of Obadiahs could not equal one Elijah.
ஆயிரக்கணக்கான உபதியாக்கள் எலியாவுக்கு சமமா இல்லை.
It's the same thing today.
இன்றைக்கு நம்ம அப்படித்தான்.
One prophet like Elijah is worth a million compromising people like Obadiah.
லட்சக்கணக்கான உபதியாவை போல ஒத்து வேஷக்காரர்களை காட்டிலும் ஒரு எலியாவை போல இருக்கிறவன் எவ்வளவு மேல்.
People say there are 10,000 people in their church.
எங்கள் சபையில 10,000 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
How many of them are like Obadiah and how many of them are like Elijah?
அதில் எத்தனை பேர் உபதியாவை போல இருக்கிறார்கள், எத்தனை பேர் எலியாவை போல இருக்கிறார்கள்?
I'd rather have a small church with one Elijah there.
எனக்கு ஒரு எலியா இருந்தால், அந்த ஒரு சிறு சபையா இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு எலியா இருந்தால் போதும்.
That's what we see here.
அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம்.
Elijah challenged the prophets of Baal.
எலியா பாகால் இடத்திலே கர்மேல் மலையிலே சவால்
இடுகிறான்.
என்பதை பார்ப்போம்.
Let's see who can answer by fire.
அக்கினினாலே மாறுத்தரம் கொடுக்கக்கூடிய தேவன் யார் என்று பார்ப்போம்.
Verse 24 of chapter 18.
18 அதிகாரம் 24.
The God who answers by fire, he is God.
அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே மெய்யான தெய்வம்
என்று சொல்கிறான்.
இன்றைக்கும் இது மெய்தான்.
The God who answers by the fire of the Holy Spirit, that's God.
பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினினாலே பதில் கொடுக்கிற தெய்வம் தான் உண்மையான தேவன்.
Who brings the fire of holiness into your life?
உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் அக்கினியை கொண்டுகிற தேவன்.
That's the true God.
அவர்தான் மெய்யான
தேவன். God who cannot deliver you from your sin, that's not the true God.
பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியாத தேவன் மெய்யான தேவன் அல்ல.
A wishy-washy God who allows you to live in sin, that's not the true God.
பாவத்திலே வாழ்ந்தாலும் பரவாயில்லை, அப்படியே வாழ்ந்து கொள் என்று சொல்லுகிற தேவன் மெய்யான தேவன் அல்ல.
The true God brings the fire of holiness.
மெய்யான தேவன் பரிசுத்தத்தின் அக்கினியை கொண்டு வருவார்.
And you know the story how the prophets of Baal cried out and cried out and cried out.
பாகாலின் தீர்க்கதரிசிகள் எப்படி இரவும் பகலுமா அழுதார்கள் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்.
Made a lot of noise, jumped and danced.
அவர்கள் குதித்தார்கள், நடனமாடினார்கள், சத்தம் போட்டார்கள்.
Yeah, there are a lot of meetings like that today.
இன்றைக்கும் அப்படிப்பட்ட அநேக கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.
Christians jump and dance and shout and say the Holy Spirit is here.
பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் குதித்து நடனமாடி ஆரவாரம்
இடுகிறார்கள். All a false fire.
அவர்கள் எல்லாம் பொய்யான அக்கினி.
And then Elijah prays a very simple prayer.
அங்கே ஒரு சிறு ஜெபத்தை எலியா செய்கிறான்.
And the fire of God falls.
தேவனுடைய அக்கினி அங்கே விழுகிறது.
God proves himself.
தேவன் தம்மையே நிரூபிக்கிறார்.
And then we see something else in Elijah.
எலியாவில் இன்னும் ஒரு சில காரியங்களை நாம்
பார்க்கிறோம். Now he went to the top of the mountain to pray.
அவன்
God would send rain.
மழையை அனுப்பும்படியாய் மலை மீது போய் ஜெபிக்கிறான்.
The people have now seen that God is Jehovah is the true God.
யெகோவா தான் மெய்யான தேவன் என்பதை இப்போது ஜனங்கள் பார்த்து விட்டார்கள்.
And he said, "Now Lord, send the rain."
ஆண்டவரே இப்போது மழையை அனுப்பும்.
And he prays.
அவன் ஜெபிக்கிறான்.
And nothing happens.
ஒன்றும் நடக்கவில்லை.
He tells his servant to go and have a look. Are there any clouds in the sky?
அங்கே தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து அங்கே மேகம் காணப்படுகிறதா என்று பார்த்து.
Verse 43.
43.
He comes back and says, "No clouds."
அங்கே மழை மேகம் இல்லை என்று சொல்கிறான்.
Let's pray again, he says.
மீண்டும் ஜெபிப்போம் என்று சொல்கிறான்.
7 times.
7 முறை ஜெபிக்கிறான்.
Finally,
கடைசியாக
a cloud comes.
ஒரு மேகம் வருகிறது.
Very small cloud.
மிகவும் சிறிய மேகம்.
And he says, "Okay."
சரி.
The rain has started.
மழை வந்து விட்டது.
Go and tell Ahab there's going to be a shower.
இனிமேல் மழை பெய்ய போகிறது என்று ஆகாபத்திலே போய் சொல் என்று சொல்கிறான்.
And it's an amazing thing here. We read in verse 46.
46ஆம் வசனத்தில் அருமையான ஒரு காரியத்தை வாசிக்கிறோம்.
That Elijah, I don't know why he did it, but Ahab rode in his chariot and Elijah ran faster than those horses in verse 46 and reached Jezreel 6 miles before Ahab reached there.
46ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்னாக ஓடுகிறான்.
Imagine winning a race against horses in a 6 mile race.
6 mile தூரமுள்ள ஒரு பந்தயத்திலே குதிரை ரதங்களை மிஞ்சி ஓடுகிறான்.
That was perhaps to demonstrate the supernatural power of God by which he was living.
அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயற்கையை அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை விளங்க செய்யும்படியாக அப்படி இருந்திருக்கலாம்.
And now see what happens.
இப்பொழுது என்ன நடக்கிறது?
This mighty prophet,
இந்த வல்லமையான தீர்க்கதரிசி,
in the next chapter,
அடுத்த அதிகாரத்திலே,
Ahab's wife Jezebel,
ஆகாபுடைய மனைவி யெசபேல்,
when she hears that all her false prophets have been killed,
அவளுடைய பொய் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் கொல்லப்பட்டால் என்று கேட்ட மாத்திரம்
sends a message to Elijah.
எலியாவுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறாள்.
I'll take off your head.
உன்னுடைய தலையை வெட்டி போடுவேன்
this time.
நாளைக்கு இதே நேரத்தில் உன்னுடைய தலையை வெட்டி போடுவேன் என்று
சொன்னாள். And this mighty man of God,
இந்த வல்லமையான தேவ மனிதன்,
was not afraid of 850 prophets.
850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு பயப்படாதவன்,
runs when he hears the threat of one woman.
ஒரு ஸ்திரீனுடைய பயமுறுத்தலை கேட்டு இவன் ஓடுகிறான்.
That's the most amazing thing.
இது மிகவும் வியக்கத்தக்கதான காரியம்.
It says he was afraid.
அவன் பயந்து விட்டான்.
Verse 3 of chapter 19.
19 அதிகாரம் 3 வசனத்தில்.
Ran for his life.
அவன் தன் பிராணனை காக்க அவன் ஓடுகிறான்.
And he sat under a juniper tree.
அங்க அவன் சூரைச்சரின் கீழாக
உட்கார்ந்து. Lord, take away my life.
ஆண்டவரே, என்னை எடுத்து போடும். எனக்கு போதும் ஆண்டவரே.
How foolish he was.
அவன் எவ்வளவு புத்திரனாய் மாறி விட்டான்.
God wanted to take him up with a chariot of fire one day.
ஒரு நாளிலே அக்கினி ரதத்திலே மேலே தேவன் இவனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார்.
He is saying, Lord, take away my life.
ஆனால் இங்கேயோ என் ஜீவனை எடுத்துக்கொள்ள மாட்டவர் என்று சொல்கிறான்.
How is it this mighty man could be afraid of a woman?
இந்த வல்லமையான மனிதன் எப்படி ஒரு ஸ்திரீக்கு பயப்பட முடியும்?
That shows how weak we are.
இது நாம் எவ்வளவு பலவீனர்களா இருக்கிறோம் என்பதை காண்பிக்கும்.
But we don't have to do that in our life.
ஆனால் நாம் இப்படி செய்ய தேவையில்லை.
Remember again.
மீண்டுமாய் எண்ணி பாருங்கள்.
Elijah was under the old covenant.
எலியாவும் பழைய உடன்படிக்கை கீழாக வாழ்ந்த மனிதன்.
That's why he got discouraged.
ஆகவே தான் அவன் சோர்வடைந்தான்.
He was a wonderful man.
அவன் அற்புதமான ஒரு
மனிதன். But he didn't have the Holy Spirit inside him like we have.
நமக்கு இருக்கிறது போல அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை.
So he is not the author and finisher of our faith.
ஆகவே எலியா நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இல்லை.
Jesus is the author and finisher of our faith.
இயேசுதான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவர்.
He never sat under any tree discouraged.
இயேசு எந்த ஒரு மரத்தின் கீழாக சோர்ந்து போய் உட்காரவில்லை.
And see how God comes and encourages Elijah.
எலியாவை தேவன் எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்று பாருங்கள்.
And he sends an angel.
அவர் ஒரு தூதனை அனுப்புகிறார்.
And the angel doesn't preach a message to him.
தூதன் வந்து அங்கே ஒரு செய்தியை பிரசங்கிக்கவில்லை.
He gives him some food.
அவனுக்கு சற்று ஆகாரத்தை கொடுக்கிறான்.
And a lot of discouraged people, that's what they need.
அநேக சோர்வடைந்த மக்கள் இது அவர்களுக்கு இதுதான் தேவை.
Some good food.
நல்ல ஆகாரம்.
Some encouragement.
ஒரு சில உற்சாகம்.
He is so exhausted.
அவன் பலவீனமடைந்து போய்விட்டான்.
And the angel says, okay, sleep some more.
இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு என்று சொல்கிறான்.
And he wakes up again, he gives him some more food.
மீண்டுமாய் அவனை தட்டி எழுப்பி இன்னும் கொஞ்சம் ஆகாரம் கொடுக்கிறான்.
And then God speaks to him in a gentle voice.
பிறகு ஒரு மெல்லிய சத்தத்தில் தேவன் அவனோடு பேசுகிறார்.
It says here in verse 11.
11 ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்.
Not through the strong wind.
பலமான காற்றினாலே அல்ல.
And not through an earthquake.
பூமி அதிர்ச்சியின் மூலமாய் அல்ல.
Verse 12, not through a fire.
அக்கினினாலும் அல்ல.
But through a gentle voice.
அமர்ந்த மெல்லிய சத்தத்தில்.
See how good God is.
தேவன் எவ்வளவு நல்லவர்.
How gently he speaks to someone who is discouraged.
சோர்ந்து போன மனிதனிடத்தில் எப்படி மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறார்.
He had wonderful plans for Elijah.
எலியாவுக்கு என்று அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார்.
And he tells Elijah.
எலியாவை பார்த்து சொல்கிறார்.
I've already selected somebody.
நான் ஏற்கனவே
to be the prophet after you.
உனக்கு பின்னாக வரக்கூடிய தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டேன்.
Go and anoint Elisha.
அவனை எலிசாவை போய் அபிஷேகம் பண்ணு.
And then we read in chapter 21.
21 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
About a man of God called Naboth.
நாபாத் என்கிற தேவ மனிதனை குறித்து
வாசிக்கிறோம். Who refused to give up his vineyard even when the king asked him for it.
ராஜா அந்த திராட்சை தோட்டத்தை கேட்டபொழுது அதை கொடுக்க அவன் மறுத்து விட்டான்.
Because there was an Old Testament law which said you should not give up your family property.
உன்னுடைய குடும்ப சொத்தை நீ கொடுக்க கூடாது என்று பழைய ஏற்பாட்டிலே ஒரு பிரமாணம்
இருந்தது. He was a man who feared God so much.
இங்கே ஒரு மனிதன் தேவனுக்கென்று அதிகமாக பயப்பட்டான்.
Even when the king promised him something very good.
ஒரு ராஜா நல்ல ஒரு காரியத்தை வாக்கு பண்ணி அதை கேட்கும்போது
I'll give you a better vineyard, he said.
இதை காட்டிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை கொடுப்பேன் என்று சொன்னான்.
He said, no, I'll obey God.
இல்லை, நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன் என்று
சொன்னான். So there were some God-fearing people in Israel in those days.
ஆகவே அந்த நாட்களிலே கடவுளுக்கு பயப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்.
Naboth was one of them.
நாபோத் அதிலே ஒரு மனிதன்.
And we see another story in chapter 22.
22 ஆம் அதிகாரத்தில் இன்னொரு கதையை நாம் வாசிக்கிறோம்.
Where we read about Ahab joining up with Jehoshaphat. The king of Judah.
யூதாவின் ராஜாவாக யோசபாத்தோடு கூட கைகோர்க்கிறான் ஆகாப்.
And going to battle.
அவன் இப்பொழுது யுத்தத்துக்கு புறப்படுகிறான்.
Before he goes to battle.
அந்த யுத்தத்துக்கு போகும் முன்பு.
He says in verse 8.
எட்டாம் வசனத்தில் சொல்கிறான்.
He first of all asks in verse 7, is there a prophet we can inquire from?
நாம் விசாரித்து அறிகிறதற்கு யாராவது தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறாரா?
Jehoshaphat said that in verse 5, let's inquire for the word of the Lord.
நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசாரித்து கேட்போம் என்று யோசபாத் சொல்கிறான்.
And there were these 400 false prophets.
அங்கே இந்த 400 பொய் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்.
These false prophets come up all the time.
இந்த பொய் தீர்க்கதரிசிகள் எல்லா நேரங்களிலும் வருகிறார்.
Kill 400, 400 more come.
400 பேரை கொன்று விட்டால் இன்னொரு 400 பேர் வருகிறார்கள்.
And the king asked, shall I go and fight against the enemy?
நான் போய் சத்துருவோடு கூட யுத்தம் பண்ணட்டுமா என்று கேட்கிறார்.
And like a lot of false prophets today.
நிறைய பொய் தீர்க்கதரிசிகளை போலவே.
They say, thus said the Lord.
கர்த்தர் இப்படி சொல்கிறார்.
Go and the Lord will give them to your hand.
நீ போய் யுத்தம் பண்ணு, கர்த்தர்
உன்னை கையில்.
எப்பொழுதுமே அவர்கள் உங்களுக்கு சாதகமான விலையை சொல்வார்.
If they threaten you, it's just to say, we'll fast and pray for you, give us some money.
அவர்கள் உங்களை பயமுறுத்தினால் நாங்கள் உங்களுக்காக உபவாசத்தை ஜபிக்கிறோம், காணிக்கை கொடுங்கள் என்று கேட்பார்கள்.
The same methods prophets use then and false prophets use then and now.
அந்த நாளிலேயும் சரி இந்த நாளிலேயும் சரி பொய் தீர்க்கதரிசிகள் அதே முறையை கையாளுகிறார்கள்.
Jehoshaphat said, this doesn't sound like real prophets here.
யோசபாத் உடனே அடையாளம் கண்டுகொண்டான், இது மெய்யான தீர்க்கதரிசிகள் சத்தம் போல இல்லை.
Is there another real prophet?
வேறு யாராவது உண்மையான தீர்க்கதரிசி?
Yeah, he said, the king Ahab said there's one, but he never says anything good about
him. ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், ஆனால் அவன் எப்பொழுதும் நல்லதே சொல்ல
மாட்டான். He said, bring him here.
அவனை கொண்டு வாருங்கள்.
And Micaiah comes.
அங்கே மிகாயா வருகிறான்.
And the messenger went to Micaiah and said, please say the same thing that others say, verse 13.
13 வசனத்திலே பார்க்கிறோம், மற்ற எல்லாரும் சொல்லுகிற அதே வார்த்தையை நீ சொல் என்று சொல்லி அவனுக்கு
சொல்லுகிறார்கள். I'll say what God says.
அவன் சொல்கிறான், கர்த்தர் என்ன சொல்கிறார் அதே தான்
நான் சொல்றேன். Told Ahab the truth.
அவன் ஆகாபுக்கு சத்தியத்தை சொன்னான்.
And Ahab got so angry.
ஆகாப் அவ்வளவு கோபமடைந்தான்.
And said, take him and lock him up, verse 27, and put him in a prison.
பார்க்கிறோம், இவனை நீங்கள் கூட்டிக் கொண்டு போய் நீங்கள் சிறைச்சாலையில் அடைத்து விடுங்கள்.
But what Micaiah the prophet said came true.
ஆனால் மிகாயா என்ன சொன்னானோ அதுதான் நிறைவேறியது.
Ahab was killed.
ஆகாப் கொல்லப்பட்டான்.
A lot of Ahab's wickedness came because of his wicked wife.
ஆகாபுடைய அதிக துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் அவனுடைய துன்மார்க்கமான மனைவியின் மூலமாய் வந்தது.
One king started with a wonderful situation where the man after God's own heart had just led Israel to a wonderful place.
இஸ்ரவேலை அருமையான ஒரு இடத்திற்கு வழிநடத்தி சென்றதான தேவனுடைய இருதயத்திற்கேற்ற ஒரு மனிதனுடைய ஆளுகையிலே இந்த ராஜாக்கள் புத்தகம் ஆரம்பித்தது.
Ends with the kingdom split.
அது இப்பொழுது முடிவடைகிறது. அந்த ராஜ்யம் இரண்டாக பிளந்து
One of the most wicked king and queen that ever existed ruling over Israel.
இருந்த ராஜாக்களிலேயே மிகவும் துன்மார்க்கமான மோசமான ஒரு ராஜாவும் ராணியும் இஸ்ரவேலில் அரசாளுகிறார்கள்.
But in the midst of it we have the shining light of Elijah.
ஆனால் அதனுடைய அதன் மத்தியிலே ஒரு பிரகாசிக்கிற எலியா இருக்கிறான்.
Today also we may find a lot of wickedness in Christendom.
இன்றைக்கும் கூட अनेक துன்மார்க்கமான காரியங்களை கிறிஸ்தவத்தில் பார்க்கலாம்.
The world going in the same direction of wickedness that Ahab and Jezebel took Israel.
ஆகாபும் இஸ்ரவேலும் இஸ்ரவேலை நடத்தி சென்றது போலவே இன்றைக்கு உலகம் துன்மார்க்கமான ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறது.
What is the need of the hour?
இந்த நேரத்தினுடைய அவசியம் என்ன?
Men like Elijah.
எலியாவை போன்றவர்கள் தான் இன்றைய தேவை.
The spirit of Elijah.
எலியாவின் ஆவியுடையவர்கள்
இன்றைய தேவை. Stand up for God.
தேவனுக்கென்று நிற்கிறவர்கள்.
Men like Micaiah.
மிகாவை மிகாயாவை
போல
சத்தியத்தை பேசுகிறவர்கள்.
Fearlessly.
பயம் இல்லாமல்.
May God make you and me like that.
உங்களையும் என்னையும் தேவன் அப்படிப்பட்டவர்களாய் மாற்றுவாராக.
ஆமென்.
ஆமீன்.